நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்று நமது நிகழ்ச்சியில் சிறுதானிய சாகுபடியில் எந்திரங்கள் பயன்பாடு குறித்த விவரங்கள் கேட்கலாம். விவரங்களை நமக்கு கூற இருப்பவர் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தியாகராஜன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி அண்மையில் பையூரில் நடைபெற்ற சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் என்ற பயிற்சியின் போது இடம்பெற்ற நிகழ்ச்சியின் தொகுப்பு.
பண்ணை இயந்திரவியல் துறை அப்படின்னா இயந்திரவியல் அப்படின்னாவே ஆரம்பத்தில் மண்வெட்டி முதல் இன்னைக்கு இருக்கிற கரும்பு அறுவடை இயந்திரம் வரைக்கும், கரும்பு அறுவடை மட்டும் இல்லை பஞ்சு அறுவடை இயந்திரம் வரைக்கும் எல்லாமே அதில் நடக்கும். நமக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கனைசேஷன் இன் மில்லட்ஸ். எந்த ஒரு பயிர் எடுத்தாலுமே ஆரம்பம் முதல் கடைசி வரை வந்து முன்னாடி ஒரு காலத்தில் எல்லாமே கையிலேயே பண்ணிட்டு இருந்தாங்க, மண்வெட்டி யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மாடு மூலமா ஏர் கலப்பை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பவர் டில்லர் வந்துச்சு, அப்புறம் டிராக்டர் வந்துச்சு. டிராக்டரில் பின்னாடி மாட்டி ஒரு கல்டிவேட்டரோ இல்லாட்டி டிஸ்க் ப்ளோவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லேபர்ஸ் இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு காலம் அப்படி இல்லையே. ஆனால் அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை விட இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு லேபர்ஸ் பற்றாக்குறையை நம்ம பேசிட்டு இருக்கோம். விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அது மழை பெஞ்சால் தான் வேலை செய்ய முடியும், வெயில் இருந்தால் தான் விவசாயமும் செழிக்கும், வெயிலும் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து குயிக்காக நடக்கணும், இதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மிஷினரிகள் அதாவது இம்ப்ளிமெண்ட்ஸ் டூல்ஸை வந்து உபயோகப்படுத்தணும். எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் வந்து ஒரு 6 ப்ராசஸ் இருக்குது. முதல் ப்ராசஸ் என்னென்னா உழுதல். கண்டிப்பாக உழுதல் தான் பண்ணியாகணும் இல்லையா, வயல் வேலையை வந்து நேர் பண்ணுறதோ சரி பண்ணுறதோ சமம் பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ணணும். இரண்டாவது களை எடுத்தல், மூணாவது மருந்து தெளித்தல், நாலாவது அறுவடை பண்ணுறது, ஐந்தாவது பின்சார தொழில்நுட்பங்கள். அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி பவுடர் பண்ணுறதோ இல்லாட்டி அதுலேருந்து ஒரு பிஸ்கெட் பண்ணுறதோ அதை பண்ண வேண்டியது. ஸோ இதில் 5 ப்ராசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா முதல் ப்ராசஸ் வந்து உழுதல் பண்ணுறது. ஸோ உழுதலுக்கு இன்றைக்கி எல்லாருமே ஃபார்மர்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, டிராக்டர் இருக்குது, பவர் டில்லர் இருக்குது. எந்த ஒரு சாயிலாக இருந்தாலும் கொத்து கலப்பியோ இல்லாட்டி டிஸ்ப்ளோ போட்டோ இல்லை ரோட்டோமீட்டர் போட்டோ நல்லா ஃபைன் டில்த் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலும் மண்ணை நல்லா பவுடர் ஃபார்மில் பண்ணால் தான் நல்ல ஈல்டு கிடைக்கும், ரெண்டாவது நல்ல வாட்டர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே இருக்குது. இதே ரெயின்ஃபெட் க்ராப்பாக இருந்தால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த உளிக்கலப்பைன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அதாவது உளிக்கலப்பைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நீங்கள் கல்டிவேட்டர் பார்த்துருப்பீங்க, கல்டிவேட்டர் டிராக்டரில் ப்ளோ பண்ணும்போது அதாவது ஒரு 25 சென்டிமீட்டர் மட்டும்தான் அது உழுது போகும். ஆனால் உளிக்கலப்பைன்றது ஒரே ஒரு கலப்பை ஆழமாக எந்தவித மண்ணு கீழ் மண்ணு மேலே கொண்டு போகாமல் நல்லா ஆழமாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறதா உளிக்கலப்பையோட வேலை. அது என்ன பண்ணுறதுன்னா கிட்டத்தட்ட 1 அடி 2 அடி வரைக்கும் டிராக்டர் மூலிமா ஆழம் போகும். இதில் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது வானம் பார்த்த பூமியில் மட்டும் இருந்தால் மழை ஏதாவது பெஞ்சுதுன்னா தண்ணி பூமி கடியில் போய் தேங்கிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் விதை விதைக்கிறீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னோ இந்த வேர் உள்ளே போக 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 நல்ல மகசூல் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து மண் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மண்ணை லூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த உளிக்கலப்பை. நம்ம எந்த ஒரு வேர் உள்ளே போனோம்னாலும் மண் லூஸாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை 1 மீட்டர் இடைவெளி விட்டு 1 மீட்டர் கட்டாயம் நீங்கள் உளிக்கலப்பைன்ற டூலை பயன்படுத்தி கட்டாயம் உழ வேண்டும்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நிறைய இருக்குது. அதாவது இந்த உங்களுடைய பயிருக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ப்ளோ போடுறீங்க, டிஸ்ப்ளோ போட்டால் கட்டி கட்டியாக வரும் டிஸ்ப்ளோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ரோட்டவேட்டர் போடுவீங்க அந்த மாவாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க. ஸோ அடுத்து வந்து விதை விதைக்கிறது. விதை விதைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ரில்ஸ் நிறைய நீ கமர்ஷியலாக அவைலபிள் இருக்குது. சீட்ரில்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலமாக இயங்குறத பின்னாடி விதை விதைப்பான்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகை வந்துருச்சுங்க. அதாவது சீட்டில் மட்டும் தனியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிராக்டர் பின்னாடி அட்டாச் பண்ணி அதுல மருந்து கூட போடுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஆள் கையில் இழுத்துட்டு போற மாதிரி சீட்ரில் இருக்கு, மாடு இழுத்துட்டு போற மாதிரி சீட்ரில்ஸ் இருக்கு, அப்புறம் பவுட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சீட்ரில்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா கையில் போடுறத விட இதில் போடும்போது உங்களுக்கு விலை, அதாவது ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ அப்படி கையில் போட்டா அப்படின்னா இதில் ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ 4 கிலோ மட்டும்தான் சீடோட செலவாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரிசையில் போடப்படும். வரிசையில் போடுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கொடுக்கும்போது, அதாவது இடைவெளி நிறைய இருக்கும்போது உங்களுக்கு அதோட கிருத்து நல்லா இருக்கும், ரூட் பெனட்ரேஷன் நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து அதுல இருந்து மகசூல் நல்லா இருக்கும், ஏன்னா சூரிய வெளிச்சம் நல்லா படுது இல்லையா, ஒரு வச்சு படும்போது நல்லா இருக்கும். அடுத்ததாக என்ன இருக்குன்னா வீடிங் இன்டர்கல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது வீடிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மக்கள் வந்து கொத்து கலப்பை கையில் வச்சுக்கிட்டு இல்லாட்டி இன்னொன்று குருப்பி ஒன்று வச்சுருக்கீங்க கையில், அதுதான் பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு அதோட மெஷின்ஸ் நிறைய வந்துடுச்சுங்க, அதாவது சின்ன சின்ன வீடர்ஸ் நாங்கள் பேபி வீடர்னு சொல்லுவோம், அதாவது 3/4 அடி இருந்த வரிசை பயிரில் ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கும் 3/4 அடி இடைவெளி இருந்ததால், 3/4 அடி இடைவெளியில் இருந்து 2 அடி இடைவெளி இருக்கு, 2.5-3 அடி இடைவெளி இருக்கிற பயிருக்கு அதுக்கான மெஷினரி இன்னைக்கு கமர்ஷியலாகவே அவைலபிள் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தணும். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கையில் ஒரு களை எடுக்கணும்னா என்ன எதிர்பார்ப்போம்னா ஒரு மினிமம் மாய்ச்சர், அதாவது ஈரப்பதம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், ஏன்னா கையில் போட்டு பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி எந்த ஒரு மிஷினாக இருந்தாலுமே அதுக்கு தேவை பிளேடுக்கேற்ற தேவையான ஈரப்பதம் கட்டாயம் இருக்க வேண்டும், புரியுதுங்களா. இது மிஷின் தானே என்ன வேணாலும் பண்ணும் அப்படிலாம் கிடையாது, ஏன்னா ஒரு மிஷினும் ஒரு ஹெச்பி ரேட்டிங்கில் இருக்குது. அதாவது சின்ன மிஷின் பார்த்தீங்கன்னா 6 HP இருக்கும், அதோட கொஞ்சம் பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா 1 HP இருக்கும். ஸோ இது எல்லாமே வரிசையில் பண்ணும்போது கட்டாயம் மிஷினை உபயோகப்படுத்தலாம், அது கமர்ஷியலாகவும் அவைலபிள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தரதுக்கும் ரெடியாக இருக்கிறேன், நான் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கேயும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருந்து தெளித்தல், மருந்து தெளித்தல் நீங்கள் எல்லாமே இன்றைக்கி ஹேண்ட் ஸ்ப்ரேயர் தான் வச்சுருக்காங்க கையில், ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இருக்குது, பவர் ஸ்ப்ரேயர் இருக்குது. ஹேண்ட் ஸ்ப்ரேயர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கலாம், இன்னொன்று பேட்டரி ஆப்ரேட், அதாவது நம்ம வேண்டிய அளவுக்கு அடிக்கிற மாதிரி. ஸோ இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரைஸ் ஆகுது தெரியுங்களா, நம்ம கையில் மெதுவாக அடித்தா ஓரளவுக்கு ஸ்ப்ரே புஸ்ஸுன்னு அடிக்கும், கொஞ்சம் லூஸ் விட்டு டைண்ட் ஆகும்னா அந்த தண்ணி மாதிரி நிறைய கொட்டி சாயிலில் கலக்குது, அதனால் சாயில் வந்து பொல்யூட் ஆகுது, அதனால் மாசுபடுது. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா ஹை ஃபோர்ஸாக அடிங்க, அதாவது எல்லா கிராப்பும் கிடையாதுங்க, எல்லா டைம்லேயும் கிடையாது, சில டைமில் மட்டும்தான். அவள் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபோர்ஸான மிஷின் யூஸ் பண்ணும்போது ஃபாக் டைப்லெட், அதாவது புகை மண்டலம் மாதிரி ஆகும், அவள் புகை மண்டலம் மாதிரி ஆகும்போது இலையில் படும்போது எந்த ஒரு சொட்டு தண்ணியும் பூமிக்குள்ள போகாது, எல்லாமே செடி மேலேயே படுறதுனால புழுவோ பூச்சோ எதுவாக இருந்தாலும் சாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, செடியோடு போயிடும், எதுவும் சாயிலுக்குள்ளே போகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாமே இன்னைக்கு கமர்ஷியலாக அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறுவடை இயந்திரங்கள், அறுவடை இயந்திரம் ஒரு காலத்தில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணாங்கன்னா அருவா, இன்றைக்கி அதான் யூஸ் பண்ணுறாங்க. அறுவடை பண்ணுறதுக்கும் மிஷின் இருக்குது, ஆனால் யாருக்கும் தெரியுமான்னு தெரியல, அதாவது ரீப்பர்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இப்படி கையிலேயே பின்னாடி நடந்துட்டு போகிற மாதிரி மிஷின் இருக்குது, அது என்ன ஆகும்னா அறுத்து 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 ஓரமாக போட்டுரும் அந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம கட்டி த்ரெஷர் இருக்கு இல்லையா, நெல் அறுவடை பண்ணுற லைனில் பார்த்துருப்பீங்க த்ரெஷர்ஸ், அதில் கூட போட்டு நம்ம கேழ்வரகு தனியாக பிரித்து எடுக்கலாம், கேழ்வரகு சாமை எல்லாமே தனித்தனியாக போட்டு பிரித்து எடுக்கலாம். நெல் பயிர் மட்டும் நீங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சே தவிர மில்லட் க்ராப் வந்து 1 லட்சம் ஏக்கரில் பண்ணியிருந்த ஹெக்டரில் பண்ணியிருந்த இன்றைக்கி வந்து 40,000-50,000 ஹெக்டரில் மட்டும்தான் தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மாற்றி யோசிக்கணும் நம்ம ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயம் எல்லாருமே நெல் போடுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளே கிடைக்கிறது கிடையாதுங்க, லேபர் வந்து ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால் மிஷினை பயன்படுத்துனீங்கன்னா அட் அ டைமில் நிறைய மிஷின்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் சேர்ந்து ஒரு 2 மணி நேரத்தில் இல்லை 3 மணி நேரத்தில் 1 ஏக்கரை நடுறத ஒரே மிஷினை நெல் மிஷின் சொல்கிறேன் ஒரே மிஷினை குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு 1 ஏக்கர் கட்டாயம் நடுறோம். ஸோ ஒரு நாளைக்கு 10 ஏக்கர் நடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கேழ்வரகு நடுறதுக்கும் மிஷின் இருக்குங்க, நீங்க வேணும்னா சொல்லுங்க நான் ஏற்படி நட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. கேழ்வரகு நடுறதுக்கு மிஷின் இருக்கு, நெல் நடுற மிஷின் இருக்கு இல்லையா, அதே மிஷின்ல கேழ்வரகு நடலாம். நீங்க ஒரு முறை அரேஞ்ச் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லியும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா. ஆனா ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேங்க, மிஷினை ஏன் விவசாயிகள் போக மாட்டாங்கன்னா அதிகப்படியான காசு செலவாகுதுன்னு சொல்றாங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் காசு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு சொசைட்டி ஒரு குரூப் அந்த மாதிரி சேர்ந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, உன் பிளாக்ல என்ன கிராப் பயிரிடுறீங்களோ அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி மிஷினை நீங்க வாங்கிக்கலாம், நீங்கள் வாங்கி நீங்களும் உபயோகப்படுத்தல அதை வாடகைக்கு விடலாம், அந்த மாதிரி மிஷினஸ் அவைலபிள் இருக்கு. ஏன்னா மிஷினரி பொறுத்த வரைக்கும் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணால் நல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்ஸ் ஒரு மிஷினை உபயோகப்படுத்துனீங்கன்னா அதை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து மறுபடியும் நிழலில் வைக்கிறதோ இல்லாட்டி அதை கிளீன் பண்ணி கொண்டு போய் தொடச்சி வைக்கிறதோ கட்டாயம் இருக்கணும். ஏதாவது மிஷின்ஸ் உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கேளுங்க, எங்கே கிடைக்குது, எங்கே வாங்கிக்கலாம், என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?
இதுவரை சிறுதானியங்களும் இயந்திரங்கள் பயன்பாடும் குறித்த விவரங்கள் கேட்டீர்கள். விவரங்களை நமக்கு கூறியவர் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தியாகராஜன் அவர்கள்.